لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى صدق الله العلي العظيم وقال النبي عليه الصلاة والسلام إذا دخل أهل الجنة الجنة ينادي مناد إن لكم أن تحيوا فلا تموتوا أبدا وإن لكم أن تصحوا فلا تسقموا أبدا وإن لكم أن تشبوا فلا تهرموا أبدا وإن لكم أن تنعموا فلا تبأسوا أبدا أو كما قال عليه الصلاة والسلام அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலு அவனுடைய உயர்ந்த கிருபையின் காரணமாக இந்த வருடத்துடைய ரமலான் மாதத்தையும் அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை பாக்கியத்தை நமக்கு அவன் அருளியிருக்கின்றான். பகலிலே நோன்பு நோக்கின்றோம், இரவு காலங்களிலே நின்று வணங்குகிறோம், மேலும் பல இன்னும் நல்ல அமல்களை அதிகமாக நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இவைகளெல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்ற உபகாரங்களாக பெரும் கிருபைகளாக இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பாந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா உலகத்துடைய வாழ்க்கையை இரண்டு விதமாக வாழக்கூடியதாக ஆக்கியிருக்கின்றார். ஒன்று இருக்கின்றது வெற்றிக்குரிய வாழ்க்கை, இன்னும் ஒன்று இருக்கிறது தோல்விக்குரிய வாழ்க்கை. இந்த இரண்டில் ஒன்றை தீர்மானிக்கக்கூடிய இடமாக அல்லாஹ் இந்த உலகத்தை ஆக்கியிருக்கின்றான். இந்த உலக வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள், நமது நடவடிக்கைகள், இவைகள் தான் இந்த இரண்டில் ஒன்றை இந்த உலகத்திலேயே முடிவு செய்து நாளை மறுமையில் நமக்கு கூலியாக கொடுக்க போகின்றது. அன்பார்ந்த மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, உலகத்துடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்தாலும் அதை பதிவு செய்வதற்காக நம்மோடு இரண்டு மலக்குமார்கள் சாட்டப்பட்டிருக்கிறார்கள். ஒரு மலர் நாம் என்ன நலவு செய்தாலும் அதை அவர் பதிவு செய்து விடுவார், விட்டுவிட மாட்டார், மறக்க மாட்டார். அடுத்தவர் நாம் என்ன தவறு செய்தாலும் அதை பதிவு செய்து விடுவார். இந்த இரண்டு மலக்குமார்களும் நம்மோடு இருந்து கொண்டு நம்முடைய ஒவ்வொரு செயலையும், ஒவ்வொரு வார்த்தைகளையும், ஒவ்வொரு நல்ல கெட்ட காரியங்களையும் அவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பதிவு செய்த ஏட்டை நாளை நமக்கு அல்லாஹ் மறுமையுடைய நாளையிலே மஹ்ஷருடைய மைதானத்திலே வைத்து சமர்ப்பிக்க இருக்கின்றார். மேலான அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, உலகத்துடைய வாழ்க்கையிலே நாம் தயாரிப்பு செய்யக்கூடிய, நாம் ஏற்பாடு செய்யக்கூடிய இந்த ஏடு நல்லதாக இருக்கும் என்றால் அது வெற்றியாக அமையும். இது அதற்கு மாற்றமானதாக, கெட்டதாக, அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமானதாக இருக்கும் என்று சொன்னால் அது நமது இடது கையில் கொடுக்கப்படும், அது நமக்கு தோல்வியாக அமையும். எனவே நாம் இந்த உலக வாழ்க்கை ஒரு சுருக்கமானதாக, ஒரு குறுகிய காலத்திற்குரியதாக இருந்தாலும் மிக ஆழமாக சிந்தித்து மிக கவனத்தோடு அவதானத்தோடு கழிக்க வேண்டியவர்களாக நாம் ஒவ்வொருத்தரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏன், நம்முடைய உலக வாழ்க்கையை போன்றதல்ல மறுமையுடைய வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு மனிதன் முழு உலகத்துடைய ஆட்சி, அதிகாரம், சொத்து, செல்வம் அனைத்தையும் இழந்தாலும் கூட அவனை ஒரு நஷ்டவாளி என்று நாம் சொல்ல முடியாது.
அதற்கு யாரோ நமக்கு ஈடு கொடுக்க முடியும், யாரோ நமக்கு உதவி செய்ய முடியும், யாரோ நமக்கு ஒத்தாசை வழங்க முடியும். ஆனால் அன்பார்ந்தவர்களே, நாளை மறுமையுடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதன் நஷ்டமடைந்து விட்டால் எதை கொண்டும் எந்த பிரயோஜனமும் பெற முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் காரணமாகத்தான் இந்த உலக வாழ்க்கையை நாம் வெற்றிக்குரியதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவருடைய குர்ஆனின் மூலமாகவும் அவருடைய தூதரின் மூலமாகவும் நமக்கு பல புத்திமதிகளை சொல்லி தந்து கொண்டே இருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரும் நஷ்டமடைந்து விடக்கூடாது, அந்த நரகத்திற்குரியவர்களாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக இந்த உலகத்திலேயே நமக்கு பல கட்டங்களை உருவாக்கி நாம் அவன் பக்கம் மீடுவதற்கான ஏற்பாடுகளை கூட அவன் செய்து கொண்டிருக்கின்றான். மேலான அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, உலகத்துடைய வாழ்க்கை வெற்றி பெறுவது என்பது நாம் சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக இந்த உலகை விட்டும் பிரிய வேண்டும். இதற்கு பெயர்தான் வெற்றியாக இருக்கிறது. தோல்வி என்பது என்ன? அல்லாஹ் நம்மையும் நம்முடைய முழு சமுதாயத்தையும் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்துடைய வாழ்க்கை அவன் நரகவாதி என்ற முடிவோடு இந்த உலக வாழ்க்கையை அவன் முடித்துக் கொள்வது, அதுதான் நஷ்டமாக இருக்கிறது. وَمَنْ زُحْزِحَ عَنِ النَّارِ وَأُدْخِلَ الْجَنَّةَ فَقَدْ فَازَ. யார் சொர்க்கத்திலே நுழைவிக்கப்பட்டு நரகை விட்டும் தூரமாக்கப்பட்டு விட்டாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று குர்ஆன் சொல்கிறது. தோல்வியும் வெற்றியும் என்ன? தோல்வி என்பது ஒரு மனிதனுடைய முடிவு இந்த உலகத்திலே நரகமாக ஆகுவது. வெற்றி என்பது அவன் மரணிக்கும் போது அவனுடைய முடிவு சொர்க்கவாதியாக ஆகுவது. இதுதான் வெற்றி தோல்வி என்பதாக குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. உலகத்துடைய வாழ்க்கையினுடைய நமக்கு ஏற்படக்கூடிய வெற்றி தோல்விகள் போன்றதல்ல அந்த மறுமையினுடைய வெற்றி தோல்வி. ஏன்? இந்த உலகத்திலே ஒரு மனிதன் ஆட்சியில் இருந்தான், அதிகாரத்தில் இருந்தான், சொத்து செல்வத்தில் இருந்தான். ஏன் நாம் கூட பலருடைய செய்திகளை இன்று கண்டுகொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறோம். நேற்று அரசராக இருந்தவர், நேற்று ஜனாதிபதியாக இருந்தவர் இன்று சிறை கைதியாக இருக்கிறார். அவருக்கே மரண தண்டனை முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. மரண தண்டனைக்குரியவருடைய ஆடையோடு அவர் சிறையில் வாழ்க்கையை கலாத்திக் கொண்டிருக்கின்றார். ஆனாலும் கூட அவர் எவ்வளவு கவலைப்படப் போகிறார்? அப்படியான ஒரு கட்டத்தை அடையக்கூடியவர் கூட உலகத்துடைய முடிவுடைய விடயத்திலே அவருக்கு ஏற்படப் போகின்ற கவலைதான் என்ன? கூடினால் அவருடைய நகத்தை கடித்துக் கொள்வார். கவலை மீறினால், கவலையில் ஆழ்ந்து அவர் கவலையை வெளிப்படுத்த போவது கூடினால் நகத்தை கடித்துக் கொள்வார். ஆனால் இதற்கு மாற்றமாக யாருடைய வாழ்க்கை நரகம் என்பதாக முடிவு செய்யப்பட்டு இடது கரத்திலே ஈடு கொடுக்கப்படுமோ அந்த மனிதன் என்ன செய்வான்? இப்போதே நமக்கு எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் இருந்து நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த நஷ்டவாதி தனது இரண்டு கரங்களையுமே சப்பி துப்பிக் கொள்வான். ஏன் அவ்வளவு கவலை? அதனுடைய நஷ்டம் ஈடு கொடுக்க முடியாத நஷ்டம். அந்த தோல்வி யாராலும் அதை நிவர்த்தி செய்ய முடியாத தோல்வி. அதன் காரணமாகத்தான் இவ்வளவு பெரும் கவலைக்குள்ளாகின்றான். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சிறிய கால வாழ்க்கையை தந்து இந்த இரண்டில் ஒன்றை முடிவு செய்யக்கூடியதாக இந்த உலகத்துடைய செயல்பாடுகளை தான் வைத்திருக்கின்றார். யார் அல்லாஹ் ரசூல் சொன்ன பிரகாரம் வாழ்வார்களோ வெற்றிக்குரியவர்கள், யார் அதற்கு மாற்றமாக வாழ்வார்களோ தோல்விக்குரியவர்கள். குர்ஆன் எப்போதிருந்தோ நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது, வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வலஹ அன்ஸ அனில் ஹவா ஃபின்னல் ஜன்னத ஹியல் மஹ்வா. இந்த உலகை வாழ்க்கையை நீங்கள் வெற்றிக்குரியதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும்? இதை குர்ஆன் சொல்கிறது. வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி. உலகத்துடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் சந்திக்கிறோமோ, என்னென்னவெல்லாம் செய்ய போகிறோமோ, எதிலெல்லாம் ஈடுபட போகிறோமோ, எதெல்லாம் நம்மை நோக்கப் போகிறதோ, முன்னோக்கி நம்மை சந்திக்கப் போகிறதோ, இந்த எல்லா விடயங்களிலும் ஒரு சிந்தனையை மேற்கொள்ள வேண்டும். ஒரு உணர்வோடு அதில் செயல்பட வேண்டும். என்னது? நான் என்னுடைய மரணத்திற்கு பின்னால் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்பட்டு நான் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் அல்லாஹ்விடம் பதில் சொல்லி தப்ப வேண்டும். எப்படி இதனை நான் மேற்கொண்டால் வெல்லலாம் தப்பலாம் என்ற உணர்வோடு அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் சரிதான், வியாபாரமாக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், பிள்ளை வளர்ப்பாக இருக்கட்டும், அடுத்த வீட்டானோடு நாம் நடந்து கொள்ளக்கூடிய செயலாக இருக்கட்டும், அடுத்த முஸ்லிம்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் கடமைகளாக இருக்கட்டும், நாம் பணம் சம்பாதிப்பதாக இருக்கட்டும், செலவழிப்பதாக இருக்கட்டும், எந்த ஒன்றாக இருந்தாலும் நமது வாழ்க்கையிலே எதிர்நோக்கக்கூடிய ஒவ்வொன்றிலும் நம்முடைய உள்ளத்தில் ஒரு அச்சம் உண்டாக வேண்டும், நம்மிடத்தில் ஒரு உணர்வும் சிந்தனையும் இருக்க வேண்டும். நான் அதிலே செயல்படுவதற்கு முன்னால் அந்த சிந்தனையை அந்த உணர்வை உண்டாக்கி அதில் நான் வெற்றி பெறுவேனா தோல்வி பெறுவேனா என்ற முடிவோடு செயல்பட வேண்டும். நான் இந்த ஒவ்வொன்றுக்காகவும் என்னுடைய ரப்புக்கு முன்னால் நிறுத்தப்பட்டு கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு அதற்கு நான் பதில் சொல்ல வேண்டியவனாக இருக்கின்றேன். எனவே நான் அதை தப்பிக்கொள்ளக்கூடிய அடிப்படையில் செயல்பட வேண்டும். இதுதான் அந்த சொர்க்கத்தை முடிவு செய்யக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு அம்சமாக இருக்கிறது. இரண்டாவதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய விடயம், சொர்க்கத்துக்குரிய தகுதியானவன் அவனுடைய பண்பாக அவனுடைய அடையாளமாக இரண்டாவதாக அல்லாஹ் சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? ஒவ்வொரு மனிதனோடும் ஷைத்தானும் நஃப்ஸும் சாட்டப்பட்டிருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லி தந்து விட்டான், ஷைத்தான் உன்னுடைய பரம விரோதி, அவனை நீ விரோதியாகவே எடுத்துக்கொள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான லயஜ்ரி மினல் இன்ஸானி மஜ்ரத்தம், இரத்த நாளங்கள் ஊடாக ஷைத்தான் ஒவ்வொரு மனிதனிலும் ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன் கெட்ட தீய விடயங்களை அவன் தூண்டிக்கொண்டிருப்பான். அவன் உங்களுடைய விரோதி, உங்களை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது அவனுடைய சிந்தனை கிடையாது. அவன் உங்களை நரகத்திற்கு தகுதியானவராக எப்படி ஆக்கலாம் என்ற முயற்சியிலேயே 24 மனைத்தியாளர்களும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான். எனவே அவன் உங்களுடைய விரோதி, அவனை நீங்கள் விரோதியாக எடுத்து செயல்பட வேண்டும் என்று அல்லாஹ் புத்திமதி சொல்லித் தருகிறான். அதே போன்று நஃப்ஸுடைய விடயத்தையும் குர்ஆன் சொல்கிறது, இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ, நஃப்ஸ் இருக்கிறதே அது உங்களுக்கு பாவங்களை தான் தூண்டிக் கொண்டிருக்கும், பாவங்களின் பக்கமே உங்களை இழுத்துக் கொண்டிருக்கும். அதனுடைய விடயத்தை நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு புத்தி சொல்லி தந்திருக்கிறான். எனவே இந்த புத்திமதிகளை யார் ஏற்று உலகத்துடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்களோ அவர்கள் வெற்றிக்குரியவர்கள். முதலாவது சொர்க்கவாதியுடைய அடையாளம் என்ன? தனது முழு செயல்பாடுகளிலும் அசைவுகளிலும் பேச்சுவார்த்தைகளிலும் நடவடிக்கைகளிலும் நான் இதனை கவனமாக மேற்கொள்ள வேண்டும். ஏன்? இதற்காக அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று நான் பதில் சொல்லி தப்ப வேண்டியவன், தப்பிக்கொள்ளக்கூடிய தப்ப முடியுமான அடிப்படையில் இதை நான் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு உலக வாழ்க்கையை கழிப்பான். நஃப்ஸுக்கு வழிபடாமல் நஃப்ஸு அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான விஷயங்களை தூண்டும் போதே அவைகளுக்கு மாற்றம் செய்து தனது வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடியவனாக இருப்பான். இந்த இரண்டு விடயங்களும் தான் சொர்க்கவாதிக்குரிய அடையாளங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. இதே போன்று அல்லாஹ்வுடைய கட்டளை ஒன்றாக இருக்கிறது, அன்பு நபியுடைய வாழ்க்கை ஒன்றாக இருக்கிறது, குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய வழிமுறை ஒன்றாக இருக்கிறது. அதற்குத்தான் நாம் மார்க்கம் தீன் என்று பெயர் சொல்கிறோம். இந்த தீனே தீனுடைய வரம்புகளை மீறி தீனுடைய வாழ்க்கைக்கு மாற்றமாக உலகத்துடைய வாழ்க்கையை யார் அமைத்துக் கொள்கிறார்களோ அல்லாஹ் உலகத்தை தேவையாக ஆக்கி மறுமையை நோக்கமாக ஆக்கியிருக்கிறான். நாம் இந்த உலகத்திற்கு வந்திருக்கின்ற நோக்கம் என்ன? உலக வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? நாம் மறுமையை முன்வைத்து வாழ வேண்டும், மறுமைக்கு முன்னுரிமை கொடுத்து வாழ வேண்டும். உலகத்தில் நாம் சந்திக்கின்ற எல்லாம் நமது தேவைகள். நம்முடைய நோக்கம் என்ன? மறுமை. ஒரு பாடசாலையின் ஒரு பரீட்சைக்காக படிக்கக்கூடிய மாணவன் அவனுடைய நோக்கமாக பரீட்சையை வைக்கின்றான். அவனுடைய சாப்பாடு, குடிப்பு, தூக்கம், நண்பர்களோடு உறவாடுவது ஏனைய இடங்களுக்கு செல்வது வருவது இவைகளை எல்லாம் அவன் தேவையாக ஆக்கிக் கொள்கிறான். அதன் காரணமாக அவனுடைய முழு நோக்கமும் அந்த எக்ஸாமிலே பாஸ் பண்ணுவதை இருப்பதன் காரணமாக அனைத்தையும் அவன் தியாகம் செய்து அர்ப்பணிப்போடு எக்ஸாமுக்குரிய தயாரிப்புக்கும் முன்னுரிமை கொடுக்கிறான். இந்த மாணவனைத்தான் உண்மையான மாணவன் என்று நாம் சொல்ல முடியும். இதே போன்று அன்பானவர்களே, அல்லாஹ் நமக்கு மறுமையை நோக்கமாக ஆக்கியிருக்கிறான், உலக விடயங்களை தேவைகளாக ஆக்கியிருக்கிறான், அல்லாஹும் எதிர்பார்க்கின்றான். இந்த அடியான் மறுமைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், மறுமைக்காக இவன் வாழ வேண்டும், இதுதான் இவனுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்த்து அந்த வாழ்க்கையை நிரூபிப்பதற்கு தான் உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறான். ஆனால் யார் இந்த உலகத்துடைய வாழ்க்கையிலே உலகத்திற்கு முன்னுரிமை கொடுத்து மறுமையை புறம் தள்ளுவார்களோ, இது ஒரு நரகவாதியினுடைய அடையாளம் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவேதான் அன்பார்ந்த மேலான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உலகத்துடைய வாழ்க்கையிலே நாம் நஷ்டமடைவதற்கான பிரதான இரண்டு காரணிகளை அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று தீனுக்கு மாற்றம் செய்து தீனை மீறி செயல்படுவது, அடுத்தது உலக வாழ்க்கையை நமது நோக்கமாக கொண்டு உலக வாழ்க்கைக்கே முன்னுரிமை கொடுத்து செயல்படுவது. இந்த இரண்டும் நஷ்டவாதிக்குரிய அடையாளங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. மேலான அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த அடிப்படையிலே யார் உலகத்துடைய வாழ்க்கையை புத்திசாலித்தனமாக கழித்துக் கொள்வார்களோ நாளை அல்லாஹ்வை சந்திக்கும் போது சந்தோஷப்படுவார்கள். நாளை அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்படும் போது அவர்கள் கண்ணியமானவர்களாக காணப்படுவார்கள். இதற்கு மாற்றமாக வாழ்பவர்கள் பெரும் நஷ்டத்திற்குரியவர்களாக இருப்பார்கள். இந்த உலகத்திலே அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனோடும் இரண்டு மலக்குகளை சாட்டியிருக்கிறான். நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று அவர்கள் இருவர்களும் ஒருவர் நல்லதை அடுத்தவர் கெட்டதை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். நாளை அல்லாஹ் மக்களுடைய மைதானத்தை எழுப்பி ஒவ்வொருத்தரையும் அங்கே நிறுத்தி அழைத்து அவர்களுடைய பதிவு செய்யப்பட்ட ஏட்டை அவர்களிடத்தில் ஒப்படைக்க இருக்கின்றார். அதற்கு முன்னதாக நாம் அந்த மக்களுடைய மைதானத்துடைய ஒரு உணர்வை சற்று ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மஹ்ஷருடைய மைதானம் என்பது எப்படி இருக்கும், அது எப்படியான கட்டமாக இருக்கும், மஹ்ஷருடைய மைதானம் அந்த கியாமத்துடைய நாள் என்பது தரை செம்பாக இருக்கும், சூரியன் இன்று இந்த உலகத்திலே பல கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிறது, இருந்தும் கூட நம்மால் அந்த சூரியனுடைய உஷ்ணத்தை தாங்க முடியாமல் இருக்கிறது, வியர்வையாக இருக்கிறது, சூடாக இருக்கிறது, வீட்டிற்குள்ளும் இருக்க முடியாது, வீட்டிற்குள் வெளியிலும் இருக்க முடியாது, நாம் தடமாறிக் கொண்டிருக்கிறோம், சிரமமாக இருக்கிறது. ஆனால் நாளை மறுமையுடைய நாளையிலே இன்று பல கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய இதே சூரியன் நாளை மறுமையில் மறுமையுடைய நாளையிலே ஒரு மைல் தூரத்தில் இருக்கும், பல கோடி மைல் தூரத்தில் இருக்கின்ற இந்த சூரியன் மறுமையுடைய நாளையிலே ஒரு மைல் தூரத்தில் இருக்கும். இந்த உலகத்திலே நாம் வீடுகள் அமைத்து நிழல்களை அமைத்து உடம்பை நேரடியாக தாக்காமல் உடை உடுத்து பாதத்தினூடாக அவசரமாக வேகமாக சூடு தம்மை தாக்கும், அதனால் செருப்பணிந்து நாங்கள் இருக்கின்றோம், தொப்பி அணிந்து இருக்கின்றோம், பல ஏற்பாடுகளை செய்து சூட்டில் இருந்து நம்மை பாதுகாக்க நாம் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அன்பார்ந்தவர்களே, மறுமையுடைய நாளை பற்றி அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அங்கே மனிதன் எழுப்பப்படும் போது உடம்பில் ஆடையும் இருக்காது, செருப்பு பாதலையும் அதுவும் இருக்க மாட்டார். ஒவ்வொருத்தரும் எழுப்பப்படும் போது ஆடை இல்லாதவர்களாக செருப்பற்றவர்களாக ஒவ்வொருத்தரும் எழுப்பப்படுவார்கள் என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அங்கே நாம் எந்த ஒரு நிலையும் பெற்றுக்கொள்ள முடியாது. யௌம லா மில்ல இல்லா மில்லு அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இருக்காது, அதுதான் மறுமை நாளாக இருக்கும். எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய பாவத்தின் அளவு வியர்வைக்குள் மூழ்கி இருப்பான், தன்னுடைய வியர்வைக்குள்ளே தான் மூழ்கி காணப்படுவான். கபருக்குள் இருக்கும் போதே ஒவ்வொரு மனிதனும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்து விட்டுத்தான் கியாமத்தை சந்திப்பான். சொர்க்கவாதி என்று சொன்னால் கபருக்குள்ளே வைத்து முதலாவது அவனுக்கு நரகம் காண்பிக்கப்படும், நரகத்தை பார்த்து பயப்படும் போது மலக்குகள் அவருக்கு ஆறுதல் சொல்லி, இது உனக்குரிய இடம் அல்ல, நீ சொர்க்கத்திற்கு தகுதியானவன், இதோ நீ கண்டுகொள் உன்னுடைய இடத்தை என்று அடுத்ததாக சொர்க்கம் காண்பிக்கப்பட்டு அந்த சொர்க்கவாதியை சந்தோஷப்படுத்தப்படும். நரகவாதி என்று சொன்னால் முதலாவது சொர்க்கம் காண்பிக்கப்படும், அவர் மகிழ்ச்சியில் இருப்பார், ஆனந்தமாக இருப்பார். அப்போது அவருக்கு சொல்லப்படும், நீ இதற்குரிய தயாரிப்பு செய்யவில்லை, இந்த நரகம் இந்த சொர்க்கத்திற்குரிய தகுதியானவன் நீ அல்ல, நீ நரகத்திற்கு தகுதியானவன், இதோ நீ போக இருக்கின்ற இடத்தை பார்த்துக்கொள் என்று நரகம் அவருக்கு காண்பிக்கப்படும். கபருக்குள் இருந்து சொர்க்கத்தையும் நரகத்தையும் ஒவ்வொருத்தரும் பார்த்து விட்டுத்தான் அந்த மஹ்ஷருடைய மைதானத்தை சந்திக்க போகின்றோம், கியாமத்தை சந்திக்க போகின்றோம். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, ஆனால் அந்த கியாமத்துடைய நாள் அந்த மஹ்ஷருடைய மைதானத்தை சந்திக்கும் போது நமக்கு சொர்க்கத்துடைய இன்பம் நரகத்துடைய கடினம் நம்மை மறந்துவிடும். ஏன்? அந்த நாள் அப்படிப்பட்ட நாள் தான். குர்ஆன் சொல்கிறது, وَضَعَ كُلُّ ذَاتِ حَمْلٍ حَمْلَهَا. அந்த கியாமத்துடைய நாள் எப்படிப்பட்டது என்றால், கற்பிணி தாயை கொண்டு சென்று அந்த மஷருடைய மைதானத்திலே வைத்தால் அவள் தன்னுடைய பிள்ளையை கூட பெற்றிருப்பாள், அவளுக்கு அந்த நோவோ வருத்தமோ விளங்காது. ஏன்? அந்த பிள்ளையை பெற்றெடுக்கும் வருத்தத்தை விட மிக கடினமானதாக மிக கஷ்டமானதாக அந்த கியாமத்துடைய நாள் இருக்கும். தான் பெற்ற குழந்தையையும் தாயையும் கொண்டு சென்று வைத்தால் அந்த குழந்தைக்கு பாலூட்டும் எண்ணமோ உணர்வோ அந்த தாய்க்கு ஏற்படாது என்று குர்ஆன் சொல்கிறது. என்ன காரணம் தெரியுமா? ஒத்தரன்னாஸ சுகாரா வமா ஹும் பிசுகாரா வலாகின் அஸாபல்லாஹி ஷதீத். நீங்கள் கியாமத்துடைய நாளையில் மனிதர்களை போதை பிடித்தவர்களை போன்று பார்ப்பீர்கள், அது அவர்களுக்கு ஏற்பட்ட போதை அல்ல. அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தண்டனை அவ்வளவு கடினமானதாக இருக்கும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, சற்று கவனத்தில் இருங்கள், சிந்தித்து பாருங்கள். நிற்கக்கூடிய தலை செம்பு, செம்புடைய பண்பு என்ன? அவசரமாக சூட்டை வேகமாக எடுத்துக்கொள்ளும், ஆனால் அதே அவசரத்தில் அது தணிய மாட்டான். ஒரு 12 மணிக்கு செருப்பில்லாமல் தார் காப்பட் போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த நம்முடைய ஹாஸ்பிட்டல் ரோட்டிலே நம்மால் நடக்க முடியுமா? செருப்பு அணியாமல் ஒரு 12 மணிக்கு அல்லது 1 மணிக்கு செருப்பு அணியாமல் யாரால் இந்த தாரிடப்பட்டிருக்கின்ற இந்த பாதையிலே வீதியிலே நடக்க முடியும்? மேலானவர்களே, 1000 கோடி பல கோடி மைல்களுக்கு அப்பால் இன்று சூரியன் இருக்கிறது. அதனால் ஏற்படக்கூடிய வெப்பம் நமக்கு இன்று இந்த பாதையில் செருப்பு இல்லாமல் நடக்க முடியாது. நாளை மறுமையிலே அந்த கியாமத்துடைய நாளையிலே 1 மைல் தூரத்தில் சூரியன் இருக்க போகிறது. எவ்வளவு உஷ்ணமாக இருக்கும்? தார் போன்றல்ல, செம்பு தரையாக இருக்க போகிறது. அந்த தரையில் செருப்பும் இல்லாமல் நாம் ஒவ்வொருத்தரும் நிறுத்தப்பட இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த நாள் எப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்கும்? மேலானவர்களே, கபிரிலே நரகத்தை பார்த்த மனிதன் கூட அந்த கியாமத்துடைய நாளையில் நின்று கொண்டு அல்லாஹ்விடத்திலே பேச இருக்கின்றான், யா அல்லாஹ், என்னை நீ நரகத்திற்கு அனுப்பினாலும் பரவாயில்லை, இந்த மஹ்ஷருடைய மைதானத்தை இந்த கியாமத்துடைய நாளை என்னால் சகிக்க முடியாது, என்னை கேள்வி கணக்கை தொடுத்து ஆரம்பித்து என்னை நரகத்திற்காவது அனுப்பிவிடு, இந்த இடத்தை விட்டும் என்னை கடத்திவிடு என்று ஒவ்வொருத்தரும் பேசியிருக்கிறார். அன்பான மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, சற்று சிந்தனைக்கு எடுத்து பாருங்கள். எவ்வளவு கஷ்டமான நிலைமை, எவ்வளவு பாரமான நிலைமை! இப்படியான தட்டத்தில் தான் அல்லாஹ் கேள்வி கணக்கை ஆரம்பிப்பான். ஒவ்வொருவராக கூப்பிட்டு அவருடைய ஏட்டை கொடுக்க போகின்றான். யார் இந்த உலகத்துடைய வாழ்க்கையிலே சற்று சிரமத்தோடு தியாகத்தோடு உலகத்தை நோக்கமாக கொள்ளாமல் தீனை தன்னுடைய வாழ்க்கையாக ஆக்கி சிரமப்பட்டு தயாரிப்பு செய்தார்களோ அவர்களை அல்லாஹ் அழைத்து அவர்களுடைய ஏட்டை வலது கரத்தில் கொடுப்பான்.
ஒருவன்
யாருக்கு ஏது வலது கரத்தில் கொடுக்கப்படுமோ அவன் வெற்றிக்குரியவன் என்பது அங்கே முடிவாக இருக்கும். யார் வலக்கரத்தில் ஏற்றை பெற்றுக் கொண்டாரோ அங்கே யார் நிற்க போகிறார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கடைசி மனிதன் வரைக்கும் அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் நின்று கொண்டிருப்பார்கள். வலது கரத்தில் கிடைத்த உடனே எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும், எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். ஒரு பரீட்சையிலே முதலாம் இடத்தை பெற்றுவிட்டால் அல்லது அவருக்கு அதனிலே ஒரு பெரும் ஒரு உயர்ந்த இடம் கிடைத்துவிட்டால் எவ்வளவு சந்தோஷம். குடும்பத்தை எல்லாம் அழைத்து, நண்பர்களை எல்லாம் அழைத்து, தன்னுடைய ஆசான்களை எல்லாம் அழைத்து சாப்பாடும் போட்டு அவர் அதனுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது போன்று இதன் விட எவ்வளவோ பெரும் ஒரு சந்தோஷமாக இருக்கும், எவ்வளவு பெரும் வெற்றியாக இருக்கும். அந்த ஏழு வலது கரத்திலே கிடைப்பது. அவர் சொல்ல போகின்ற வார்த்தையை குர்ஆன் சொல்கிறது, ஹா உமுக்ரஓ கிதாபியா, வாருங்கள் வாருங்கள், இதோ என்னுடைய ஏட்டை பாருங்கள், எனக்கு நான் செய்த நல்ல அமல்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு எனக்கு ஏடு கிடைத்திருக்கிறது. நான் சொர்க்கவாதி என்ற முடிவுக்குள்ளாக இருக்கிறேன், இதோ என்னுடைய ஏட்டை வாசித்து பாருங்கள் என்று அடுத்தவர்களை கூப்பிட்டு சொல்லக்கூடியவராக இருப்பார். எனக்கு தெரியும் உலகத்தில் நான் நல்லவனாகத்தான் இருந்தேன், வியாபாரத்தில் ஹராம் ஹலால் பேணினேன், சம்பாதிக்கும் போதும் ஹலாலாக சம்பாதித்தேன், செலவழிக்கும் போதும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வழிகளில் சம்பாதித்தேன், எனது குடும்ப வாழ்க்கையை தீனாக ஆக்கினேன், எனது மனைவியை தீனுடைய மனைவியாக வாழ வைத்தேன், எனது பிள்ளைகளை தீனுடைய அடிப்படையில் வளர்த்தேன், என்னுடைய கொடுக்கல் வாங்கலை நான் சரியாக செய்தேன், ஹராம் ஹலாலிலே மிக பேணுதலாக இருந்தேன், ஒவ்வொருவருடைய ஹக்கையும் பேணி உலகத்தில் வாழ்ந்தேன், தொழுகையுடைய விடயத்திலே, நோன்புடைய விடயத்திலே, ஹஜ்ஜுடைய விஷயத்திலே, ஜகாத்துடைய விடயத்திலே நான் சரியாக செயல்பட்டேன், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யாமல், அல்லாஹ்வுடைய தீனை புறக்கணிக்காமல் எனது வாழ்க்கையை சரியாக ஓட்டினேன். அதன் காரணமாக உலகத்திலேயே எனக்கு தெரியும், எனக்கு வலது கரத்தில் தான் ஏடு கிடைக்கும், நான் சொர்க்கவாதியாகத்தான் முடிவு செய்யப்படுவேன் என்பது எனக்கு தெரியும், ஏற்கனவே தெரிந்ததுதான் என்று அந்த சந்தோஷமான வார்த்தையை அவர் வெளிப்படுத்துவார். அதற்கு பிறகு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், உயர்ந்த உயர்ந்த சொர்க்கங்களிலே அவர் சந்தோஷமாக தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார். எனக்கு மாற்றமாக யார் உலகத்துடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய தீனுக்கு மாற்றமாக அன்பு நபியுடைய கட்டளைகளை மீறி விளக்கல்களை எடுத்து ஏவல்களை தவிர்ந்து யார் உலகத்தில் வாழ்ந்தார்களோ அவர்கள் நஷ்டவாளிகள். அவர்களை அங்கே இன்னாருடைய மகன் இன்னார் வாருங்கள் என்று அத்தனை கோடி மனித சமூகத்திற்கு முன்னால் அழைக்கப்பட்டு இடது கரத்திலே கேட்டுக் கொடுக்கப்படும். இவர் இந்த கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படும் வரைக்கும் ஏது கிடைக்கும் வரைக்கும் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார், யாழ்லா எனக்கு இந்த மறுமையை தாங்க முடியாது, என்னை நீ நரகத்திற்காவது அனுப்பி, கேள்வி கணக்கை ஆரம்பி இந்த தியாகத்தை விட்டும் என்னை கடத்து என்று சொல்லிக் கொண்டிருந்த மனிதன் அந்த ஏடு கிடைத்த உடனே வாமன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலி ஃபயகூல் யா லைதனி லம் ஊத கிதாபியா, இவ்வளவு நேரமும் ஏடு குடு கேள்வி கணக்கை ஆரம்பி இந்த மறுமையை விட்டும் கடத்தி நரகத்திற்காவது அனுப்பு என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் என்ன வார்த்தை சொல்ல போகிறான்? குர்ஆன் சொல்கிறது, யாலை தனி லம்மூத கிதாபியா, கைசேதமே, கவலையே, நஷ்டமே, அநியாயமே, எனக்கு இந்த ஏடு கிடைக்காமல் இருந்திருந்தால் நன்றாயிருக்குமே, வலம் அதிரி மா ஹிசாபியா, இந்த கேள்வி கணக்கு என்றால் இவ்வளவு பாரமானது, இந்த கேள்வி கணக்கு இவ்வளவு கடினமானது, இந்த கேள்வி கணக்கு என்ற ஒன்று இருக்கிறது என்ற சிந்தனை இல்லாமல் வாழ்ந்து விட்டேன், இது என்றால் என்ன என்று அறிவில்லாமல் வாழ்ந்து விட்டேனே, இந்த கேள்வி கணக்கு பற்றி உணர்வில்லாமல் வாழ்ந்து விட்டேனே, கை சேதமே, கவலையே, நஷ்டமே, எனக்கு ஏற்பட்டிருக்கின்ற அழிவே என்று இவன் கத்த கலர ஆரம்பிப்பான். அன்பார்ந்த மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, இன்னும் பல வார்த்தைகளை சொல்லுவான், எனக்கு இந்த ஏடு கிடைக்காமல் இருந்திருக்க வேண்டும், இந்த கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டும், கவலையே, கை சேதமே என்று அடுத்ததாக இவன் தன்னை தான் பழிக்க தனக்கு தானே ஏசிக்கொள்ள ஆரம்பிக்க போகிறான். மா அவனா அண்ணி மாலியா, முதலாவது இலை ஏசப்போகிறான். குர்ஆன் சொல்கிறது, நான் இந்த சொத்தை, இந்த செல்வத்தை, இந்த காணியை, இந்த பூமியை நான் சம்பாதித்து சேர்க்க வேண்டும் என்று தானே, அதற்காகத்தானே நான் தொழுகையை நான் பொருட்படுத்தவில்லை, நோன்பு நோக்கவில்லை, ஹராம் ஹலால் தேடவில்லை, இந்த சொத்துக்காக, இந்த செல்வத்திற்காகத்தானே உலக வாழ்க்கையே நான் அர்ப்பணித்தேன். ஆனால் இந்த சொத்து, இந்த செல்வம், இந்த மறுமையுடைய நாளையில் என்னை இந்த அத்தனை கோடி மனித சமூகத்திற்கு முன்னால் நின்று என்னை நஷ்டத்தில் ஆக்கிவிட்டது, எனக்கு எந்த பலனும் அளிக்கவில்லையே, கவலையே கை செய்தமே என்று தன்னை ஏச ஆரம்பிக்க போகிறான். அடுத்ததாக இவன் எதற்கு ஏச போகிறான், ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் பட்டத்திற்கும் பதவிக்கும். இந்த ஆட்சியில் நான் அமர வேண்டும், இந்த கதிரையில் நான் உட்கார வேண்டும், இந்த பதவியை நான் பெற வேண்டும் என்பதற்காக மார்க்கத்தை அவர் அறிந்து கொள்ளவில்லை, மார்க்கத்தை விளங்க அவருக்கு நேரம் கிடைக்கவில்லை, மார்க்கம்படி செயல்பட அவருக்கு அவகாசம் கிடைக்கவில்லை, அதிலே உட்கார்ந்தும் ஹராம் ஹலால் பேண கிடைக்கவில்லை, அடுத்தவருடைய உரிமையை பேணவில்லை, தனக்கு கீழால் இருப்பவர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டிருந்தார். தன்னுடைய கர்வத்தையும் தன்னுடைய மமதையையும் அங்கே வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். தன்னால் எல்லாம் செய்ய முடியும் என்ற அந்த மமதையின் காரணமாக அனைவர்களுக்கும் அநியாயம் இழைத்துக் கொண்டிருந்தார். அந்த கடமையை சரியாக பேணி செய்யவில்லை. அங்கே சென்றுதான் அவருக்கு உணர்வு பிறக்கப் போகிறது. அந்த உணர்வு பிறந்த உடனே சொல்கிறார், ஹலக அன்னி சுல்தானியா, இந்த ஆட்சி அதிகாரம், இந்த பட்டம் பதவி இன்று இந்த நாளிலே என்னை அழிவுக்குள் ஆக்கிவிட்டதே என்று இவர் அங்கே உணரப் போகின்றார். அங்கே கத்தி கலறி தன்னுடைய கவலையை வெளிப்படுத்த போகின்றார். மேலான அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இவர் எவ்வளவுதான் உணர்ந்தாலும், எவ்வளவுதான் இவர் கத்தினாலும் கலறினாலும் கவலைப்பட்டாலும் தன்னுடைய ஆத்திரத்தை வெளிப்படுத்தினாலும் எந்த பலனும் கிடையாது. எங்கே இவர் இந்த கவலையை உண்டாக்கி இருக்க வேண்டும், எங்கே இவர் இந்த அல்லாஹ்வுடைய அச்சத்தை உண்டாக்கி இருக்க வேண்டும், அதற்குரிய இடம்தான் உலக வாழ்க்கை. உலக வாழ்க்கையை அல்லாஹ் ஒரு அவகாசமாக தந்திருக்கிறான். இந்த அச்சத்தை, இந்த உணர்வை உண்டாக்கி, இந்த படிப்பினையை பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தமான வாழ்க்கையை உண்டாக்கக்கூடிய இடமாகத்தான் இந்த உலகத்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். இமாம்கள் எழுதுகிறார்கள், இவர் எவ்வளவு கவலைப்படுவார் என்று சொன்னால், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று கவலை மீதியின் காரணமாக தன்னுடைய இரண்டு கரங்களையுமே சப்பி துப்பிக் கொள்வார். அது மாத்திரமல்ல, கண்ணீர் வடிப்பார் வடிப்பார், கண்ணீர் வற்றி போய்விடும், அதுக்கு பின்னால் அவர் இரத்தத்தை கண்ணீராக வடிப்பார், இரத்தத்தை கண்ணீராக வடிப்பார். சில இமாம்கள் எழுதுகிறார்கள், அவர் வடிக்கின்ற கண்ணீர் எவ்வளவு இருக்கும் தெரியுமா, அந்த கண்ணீரிலே கப்பல் ஓட்டலாம், அவ்வளவு கண்ணீர் வடிப்பார். குர்ஆன் சொல்கிறது, நஷ்டம் என்று முடிவு உண்டாகிவிட்டால் அவன் உலகத்தில் பெரும் அரசராக, பெரும் சொத்துக்கும் செல்வத்திற்கும் உரியவனாக, எந்த அளவுக்கு என்றால் முழு உலகமும் அவனுக்குத்தான் சொந்தம். அப்படியான ஒரு மனிதனுக்கு அங்கே நஷ்டம் ஏற்பட்டு விட்டால் அவன் என்ன செய்வானாம் தெரியுமா? குர்ஆன் சொல்கிறது, யல்லா, நான் இவ்வளவையும் தருகிறேன், முழு உலகம் உலக வஸ்துக்களையும் தருகிறேன், நீ எடுத்துக்கொண்டாவது என்னை இந்த நஷ்டத்தில் இருந்து தப்ப வைத்துவிடு, என்னை சொர்க்கவாதியாக ஆக்கிவிடு, நான் அவ்வளவையும் உனக்காக கொடுக்கிறேன் என்று கூட முயற்சிப்பான். ஆனால் குர்ஆன் சொல்லிவிட்டதே, அது எந்த பலனும் அங்கே அளிக்க மாட்டார். யோமலா என்பது பனூன், அந்த மறுமையுடைய நாள் என்பது சொத்து செல்வத்தை கொண்டோ பிள்ளைகளை கொண்டோ எந்த பலனும் பெற முடியாத நாள், யாருக்கும் யாரும் எதுவும் செய்ய முடியாது. அங்கே நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒன்றென்றால், நம்மை அந்த தோல்வியில் இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒன்றென்றால், வெற்றிக்குரியவராக நம்மை ஆக்கக்கூடிய ஒன்று என்று சொன்னால் அது தீன் மாத்திரமாகத்தான் இருக்கும். யார் இந்த நஷ்டவாளி? இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் தீனை புறக்கணித்தவர், தீனுடைய கட்டுப்பாட்டிற்குள் தன்னை ஆக்கிக் கொள்ளாதவர், தீனுடைய வரம்புகளை மீறி நடந்தவர். அது தீனுடைய நாள், மாலிகியோ மித்தீன், அந்த மறுமை நாள் என்பது தீனுக்கு சொந்தமான நாள், அது அல்லாஹ்வுடைய நாள், அல்லாஹ்வுடைய தீனுக்குரிய கூலி கொடுக்கப்படக்கூடிய நாள். அன்பார்ந்த மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அங்கே அந்த நஷ்டவாளி, அந்த நரகத்திற்கு முடிவு செய்யப்பட்ட மனிதன் இவ்வளவு பெரும் கவலைக்கும், இவ்வளவு பெரும் கஷ்டத்திற்குள்ளும், இவ்வளவு பெரும் கை சேதத்திற்குள்ளும் தன்னை ஆக்கிக் கொள்கிறான். அவர் என்னென்னமோ வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறான். அல்லாஹ் இந்த வார்த்தைகளை பார்த்து என்ன சொல்ல போகிறான்? அங்கே எந்த வார்த்தையும் எந்த பலனும் அளிக்கார். அன்பார்ந்த மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டிய இடம், இந்த அழுகையை உண்டாக்க வேண்டிய இடம், இந்த அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்த வேண்டிய இடம், நரகத்தை பயந்து சொர்க்கத்தை ஆதரவு வைத்து வாழ்க்கை நடாத்த வேண்டிய இடம் உலகம். அதிசய புதுசியிலே வந்திருக்கிறதே, ஒரு மனிதன் உலக வாழ்க்கையில் மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுகிறான். எவ்வளவு அழுகிறான்? கொசுவினுடைய தலையின் அளவுதான் கண்ணீர் வடிகிறது. இவனுக்கு நரகத்தை அல்லாஹ் ஹராமாக்குகிறான். யார் அல்லாஹ்வுடைய பயத்தினால் உலகத்தில் அழுகிறார்களோ, தான் செய்த பாவங்களை நினைத்து நான் நரகவாதி ஆகிவிடக் கூடாது, அந்த நரகத்தினுடைய அச்சத்தின் காரணமாக அல்லாஹ்வுடைய தண்டனைகளை பயந்து உலகத்தில் யார் அழுகிறார்களோ, எப்படி கறந்த பால் திரும்பவும் மடிக்குள் போக முடியாதோ, அது போன்று இவன் நரகம் போக முடியாது என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் உலகத்தில் அல நேரம் கிடைக்கவில்லை, அல்லாஹ்வை சிந்திக்க நேரம் கிடைக்கவில்லை, மறுமையின் பயத்தை உண்டாக்க நேரம் கிடைக்கவில்லை. சொத்து, செல்வம், பணம், காசி, வீடு, காணி, பூமி என்றும், பட்டம், பதவி, படிப்பு, ஆட்சி, அதிகாரம் என்றும் அதையே தன்னுடைய நோக்கமாக ஆக்கி அவர் அதற்காகவே தன்னை ஒதுக்கி, அதற்காகவே முழுமையாக ஒதுங்கி அவர் வாழ்ந்ததன் காரணமாக தீனை நினைக்க நேரம் கிடைக்கவில்லை, தீனை படிக்க நேரம் கிடைக்கவில்லை, தீன் என்றால் என்ன என்று அறிய நேரம் கிடைக்கவில்லை. அங்கே சென்று உழறுகிறார், அங்கே சென்று கத்துகிறார், அங்கே கதறுகிறார், அழுகிறார், கப்பல் ஓட்டும் அளவுக்கு கண்ணீர் வடிக்கிறார். எந்த பலனும் கிடையாது. அல்லாஹ் மலக்குகளுக்கு சொல்ல இருக்கிறார், கல்லா வஇன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. இது மாத்திரமல்ல, இன்னும் இவன் உணர்வான், இன்னும் என்னென்னமோ பேசுவான். இதையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்த தேவையில்லை. அன்பார்ந்த மேலான தன்மார்களே, சகோதரிகளே, இதையெல்லாம் விட அல்லாஹ் அவனை ஏச போகிறான், நீ வாயை பொத்து. உலகத்திலே நாயை விரட்டுவதற்காக என்ன வார்த்தை பாவிக்கப்படுமோ அந்த வார்த்தையை அல்லாஹ் பாவித்து அவனை ஏச போகிறான். மலக்குகளுக்கு உத்தரவிடுவான், அவனை பிடித்து 70 முழ சங்கிலியால் கட்டுங்கள். வாய் பின் துவாரத்தினூடாக சங்கிலி போடப்பட்டு அவனை 70 முழ சங்கிலியால் இறுக்கி கட்டப்பட்டு அல்லாஹ் சொல்வான், அவனை நீங்கள் நரகத்திலே எரிந்து விடுங்கள். மேலான அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, சற்று சிந்தித்து பாருங்கள், சற்று சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு பெரும் நஷ்டமாக இருக்கும். எங்கே போகிறார், எங்கே போய் சேரப்போகிறார்? அங்கே போய் கவலைப்படுவதற்கு அவகாசம் கிடையாது, அங்கு போய் வேதனைப்பட்டு அழுவதற்கு எந்த தடனும் கிடையாது. இந்த அழுகையை, இந்த கவலையை நாம் உலகத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் கப்பலோட்டும் அளவுக்கு கண்ணீர் வடிக்க தேவையில்லை. ஒரு துளி கண்ணீர் வந்துவிட்டால் கூட நமக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்குகிறார், அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை முடிவு செய்கிறான். இந்த உலகம் தான் அதற்குரிய இடமாக இருக்கிறது. அந்த மறுமை இங்கு செய்ததற்குரிய கூலி பெறக்கூடிய இடமாக இருக்கிறது. இதற்கு மாற்றமாக யாருக்கு அங்கே வடக்கரத்தில் ஏது கொடுக்கப்பட்டதோ அவருக்கு சொர்க்கம் முடிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான், இந்த மனிதன் உலகத்துடைய வாழ்க்கையில் அவன் தன்னுடைய நஃப்ஸுக்கு மாற்றம் செய்தான். என்னுடைய கேள்வி கணக்கை பயந்து உலகத்தில் வாழ்ந்தான். சரியானவனாக, முழுமையான தீனுடையவனாக உலகத்தை அவன் கழித்தான். அதன் காரணமாக ஏடு வலது கரத்தில் கொடுக்கப்படுகிறது. அவன் எங்கே போய் சேரப்போகிறான்? ஆலியா, உயர்ந்த சொர்க்கத்திலே. அந்த உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்கின்ற ஒரு பிரதானமான விடயத்தை அல்லாஹ் சொல்கிறான். அங்கே பழங்கள் எல்லாம் பணிந்து தாழ்ந்ததாக இருக்கும். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்துடைய மரத்தை போன்றல்ல மறுமையில் சொர்க்கத்தில் இருக்கின்ற மரங்கள். இங்கே மரத்துடைய பழங்கள் மேலே இருக்கிறதே, சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு ஏறி அதற்காக ஏதோ கம்பு கட்டி தான் பறிக்க வேண்டும். மறுமையில் சொர்க்கத்தில் இருக்கின்ற பழங்கள் அப்படி அல்ல. குதூபுஹா தானியா, அடி மேலே இருக்கும், பழம் இருக்கின்ற பகுதி கீழே இருக்கும், அது பணிந்ததாக தாழ்ந்ததாக இருக்கும். இந்த ஆயத்துக்கு கீழே தஃப்ஸீர் செய்யும் போது மிக விரிவாக எழுதுகிறார்கள், இந்த மரத்தை பற்றியே ஒரு நாள் பேச முடியும், அதை விட கூடுதலாக பேச முடியும். அந்த மரம் எப்படி இருக்கும்? மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, நேரம் சுருக்கமாக இருப்பதனால் சுருக்கமாக பேசிக் கொள்வோம். குதுபுஹா தானியா, பழங்கள் பணிந்து தாழ்ந்ததாக இருக்கும். இவர் தங்கத்தால் ஆன கட்டிலே படுத்துக்கொண்டு என்ன பழம் வேண்டும் என்று கையை நீட்டுவாரோ அந்த பழம் அவருடைய கைக்கு தட்டுப்படும். அப்படியே பறித்துக் கொள்வார். பழத்தை பறித்து ஒரு கனி கடித்தால் ஒரு சுவையாக இருக்கும், அடுத்த கடியில் இன்னும் ஒரு சுவையாக இருக்கும், மூன்றாவது கடியில் முதலாவது இரண்டாவது தடவையில் இல்லாத இன்னும் ஒரு சுவையாக இருக்கும். இந்த சுவை தொண்டை குழிக்குள் 80 வருடங்களுக்கு இருக்கும். அன்பார்ந்த மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, எவ்வளவு இன்பமான வாழ்க்கையாக இருக்கும்! சொர்க்கத்தில் என்ன இருக்கிறது? குர்ஆன் சுருக்கமாக விரிவான விளக்கத்தோடு சொல்கிறது, வலக்கும் ஃபீஹா மா தஷ்ஹி அன்ஃபுஸுகும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். நீங்கள் விரும்புகின்ற எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் கேட்கின்ற எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த சொர்க்கவாதிக்கு சொர்க்கத்திலே வைத்து அல்லாஹ் சொல்ல போகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? குலு வஷ்ரபு ஹனீஅம் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் காலியா. இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் சிரமப்பட்டு தியாகம் செய்து இரவு விழித்து பகலெல்லாம் பசித்திருந்து எவ்வளவு வணக்கங்கள் செய்தீர்கள், எவ்வளவு இபாதத்துகள் செய்தீர்கள், என்னை நீங்கள் கட்டுப்பட்டு நடந்தீர்கள், இதற்கு பரிசாக இதற்கு கூலியாக இந்த சொர்க்கத்தில் இருந்து கொண்டு நீங்கள் சாப்பிட்டுக் கொண்டும் குடித்துக் கொண்டும் இருக்கிறது. குடிப்பதற்கு அல்லாஹ் 4 ஆடுகளை கொடுப்பான். குடிப்பதற்கு 4 கிளாஸ் அல்ல, 4 போட்டல் அல்ல, 4 ஆடுகளை கொடுப்பான். மதுரமான நீர், தண்ணீராறு, மதுவாறு, தேனாறு, பாலாறு என்று 4 ஆறுகளை கொடுப்பான். எவ்வளவு குடிப்போம்? இந்த உலகத்தில் 100 பேர்கள் எவ்வளவு குடிப்பார்களோ அவ்வளவு ஒரு மனிதன் குடிப்பான். மிகச் சுவையான ஒரு பானம் கிடைத்து விட்டால் 1 கிளாஸ் குடிக்கலாம், 2 கிளாஸ் குடிக்கலாம், 3 கிளாஸ் குடித்தால் எழும்ப முடியாது. மிகச் சுவையான உணவை ஒரு பிளேட், 2 பிளேட், 3 பிளேட் திங்கலாம், அதை விட அதிகம் சாப்பிட்டால் உடலெல்லாம் வருத்தமாகிவிடும், உடம்பெல்லாம் வருத்தமாகிவிடும், வயிற்றை தூக்க முடியாமல் ஆகிவிடும், விழுந்து படுக்க வேண்டி வரும். அன்பார்ந்தவர்களே, சொர்க்கத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு ஆறுகளை குடிக்க கொடுப்பான். பறவைகள் எப்படி தெரியுமா? நம்மிடத்திலே வந்து அந்த பறவை தன்னை பற்றி வர்ணித்து கூறும். சொர்க்கவாதியே, நான் தஸ்னீம் என்ற ஓடையிலே தண்ணீர் குடித்திருக்கிறேன். அது மிக விசேஷமான இடம், அதனால் அது சொல்லும். நான் தஸ்னீம் என்ற ஓடையில் தண்ணீர் குடித்திருக்கிறேன், என்னென்ன பழங்கள் சாப்பிட்டிருக்கிறேன், என்னென்ன உணவுகள் உண்டிருக்கிறேன், எனது இறைச்சி மாமிசம் இன்ன சுவையுடையது, நீ என்னை சாப்பிட மாட்டாயா என்று கெஞ்சி கேட்கும். அப்போது அந்த சொர்க்கவாதிக்கு அந்த பறவையை எப்படியாக சமைத்து சாப்பிட ஆசை வருமோ அது போன்று முன்னால் இருக்கும், எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். சாப்பிட்டு விட்டு முட்களை போட்டால் அதே பறவை உருவாகி சலாம் சொல்லிவிட்டு பறந்து செல்லும். பானங்களாக அல்லாஹ் எதை கொடுப்பான் தெரியுமா? அனைத்து பானங்களும் அனைத்து பானங்களும் முத்திரையிடப்பட்டிருக்கும், சீல் பண்ணப்பட்டிருக்கும். அதை அதற்கு முன்னால் அவர் குடிப்பதற்கு தொடுவதற்கு முன்பு யாரும் தொட்டதே கிடையாது, யாரும் அதை சுவைத்தது கிடையாது. புது புது ரகமான, யாரும் தொடாத, யாரும் சுவைக்காத, யாரும் குடிக்காத பானங்கள் தான் இந்த சொர்க்கவாதிக்கு குடிப்பதற்கு கொடுக்கப்படும். மேலான அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு பெரும் இன்பமாக சொர்க்கத்தை வைத்திருக்கிறார். சொர்க்கம் என்றால் என்ன என்று சொல்லும் போது அருமை ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா லா ஐனுன் ரஅத் வலா உதுன் சமிஅத் வலா ஃபத்ர அலா கல்பி பஷர். இந்த சொர்க்கம், இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் மா லா ஐனுன் ரஅத், அந்த சொர்க்கத்தை கண்ட காணக்கூடிய இந்த கண்ணும் கிடையாது, வலா உதுன் சமிஅத், சொர்க்கத்தை பற்றி பூர்த்தியாக பூரணமாக வர்ணிக்க அதை கேட்ட காதுகள் கிடையாது. உலகத்தில் இருந்து கொண்டே சொர்க்கத்தை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியாது, அதுதான் சொர்க்கம் என்று அருமை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். சொர்க்கம் என்றால் உலகத்திலே அதை காண முடியாது, அதை பூர்த்தியாக வர்ணித்து பேசவோ கேட்கவோ முடியாது, உள்ளத்தால் அதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. மேலான அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த மேலான சொர்க்கத்தில் வைத்து இந்த சொர்க்கவாதிக்கு குடிப்பதற்கு நான்கு ஆறுகள், இருப்பதற்கு மாளிகை, சாப்பிடுவதற்கு பல வர்க்கங்கள் வேண்டுமா, பறவைகள் வேண்டுமா, என்ன ஆசைப்படுவாரோ அனைத்தும் கொடுக்கப்படும். இப்படி ஆனந்தமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இவருடைய வாழ்க்கை இருக்கும் என்று குர்ஆன் சொல்கிறது. இது யாருக்கு? உலகத்துடைய வாழ்க்கையில் சற்று தியாகம் செய்ய வேண்டும், தன்னுடைய நப்சுக்கு அடிபணிந்து விடக்கூடாது, ஷைத்தானுக்கு வழிபட்டு விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் எதுவோ, அவருடைய கட்டளைகள் எதுவோ, அதுதான் தன்னுடைய வாழ்க்கைகளாக இருக்க வேண்டும். அதிலே அல்லாஹ்வுடைய விளக்கல்கள், அன்பு நபியுடைய தடைகள், அது நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த தியாகத்தோடு வாழ்பவர்களுக்கு இவ்வளவு இன்பத்தை, இவ்வளவு சந்தோஷத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, ஒவ்வொரு பெண்ணுக்கும், சொர்க்கவாதியான ஒவ்வொரு பெண்ணுக்கும் 18 வயதாகவே இருக்கும். அந்த 18 வயதை ஒரு நாள் கூட தாண்ட மாட்டாது, அதே அழகிலே இருப்பார்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்திலே பஜார் இருக்கும். சஹாபாக்கள் கேட்டார்கள், சொர்க்கத்திலும் பஜாரா, கடை வீதிகளா? அதுதான் உலகத்தில் அல்லாஹ்வுக்கு வெறுப்பானது, ஷைத்தானுக்கு விருப்பமானது, அது சொர்க்கத்தில் இருக்குமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம் இருக்கும், ஆனால் அங்கே விற்பது வாங்குவது என்ற வியாபாரம் இருக்காது. என்ன இருக்கும்? அங்கே இருப்பதெல்லாம் போட்டோக்களாக இருக்கும், மனித உருவங்களாக இருக்கும், மனித போட்டோக்களாக இருக்கும். அது ஒவ்வொரு அழகிலே இருக்கும், இந்த உலகத்துடைய அழகை போன்றல்ல, அது வித்தியாசமான அழகு, அதை இங்கே கற்பனை செய்ய முடியாது. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, ஒவ்வொரு ஆணும் வெள்ளிக்கிழமை தன்னுடைய மனைவியை விட்டு பிரிந்து சலாம் சொல்லி இந்த பஜாருக்காக போவார்கள். போகின்ற வழியிலே ஒரு மழை பெய்யும், அது மழை தூரலாக இருக்கும், அது அத்தர் மழை தூரலாக இருக்கும். இந்த கணவர் சென்று ஒவ்வொரு கடை கடையாக ஏறி தனக்கு விருப்பமான மனித உருவத்தை, அந்த போட்டோவை தெரிவு செய்வார். வீட்டிற்கு திரும்பி வந்து பார்ப்பார், அவருடைய மனைவி அழகில் அதிகரித்திருப்பார். போகும் போது இந்த அழகை விட அந்த அழகு கூடி இருக்கும், கேட்பார், என்னுடைய மனைவியே, உன்னை விட்டு செல்லும் போது நீ இவ்வளவு அழகாக இருக்கவில்லையே, இப்போது உனது அழகு கூடி இருக்கிறது, என்ன நடந்தது? அவள் பதிலுக்கு கேட்பாள், எனது அன்பு கணவரே, நீங்களும் என்னை விட்டு செல்லும் போது இவ்வளவு அழகாக இருக்கவில்லை, இப்போது உங்களுடைய அளவு வித்தியாசமாக மிக விசித்திரமாக இருக்கிறதே, என்ன நடந்தது? இதுதான் இரண்டு பேர்களுடைய வார்த்தையாக இருக்கும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, ஒவ்வொரு ஆணுக்கும் 33 வயதுதான். அது எத்தனை கோடி ஆண்டுகள் கழிந்தாலும் அந்த 33 வயதிலே தான் அவர் இருப்பார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அழகு கூடிக்கொண்டு செல்லும். இதற்கு மாற்றமாக யார் உலகத்தை பாழாக்கி கொண்டார்களோ, உலக வாழ்க்கையை வீணாக்கி கொண்டார்களோ, உலகத்தை நோக்கமாக கொண்டு வாழ்ந்தார்களோ, நஃப்ஸுக்கும் ஷைத்தானுக்கும் அடிமைப்பட்டு ஒரு குறுகிய கால இந்த வாழ்க்கை. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, ஆழமாக சிந்திக்க வேண்டும், மிக கவனமாக கேட்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய 1000 வருஷம் தான் மறுமையில் சொர்க்கவாதி மூமினுக்கு ஒரு நாளாக இருக்கும். இந்த உலகத்துடைய 1000 வருஷம் மறுமையில் மூமின்களுக்கு ஒரு நாள். 1001வது வயதில் மௌத்தாகினால் மறுமையில் அந்த வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது இங்கே வாழ்ந்திருப்பது வெறும் 74 மணித்தியானது. 100 வயதில் மௌத்தாகினால் கிட்டத்தட்ட ஒரு 2.75 மணித்தியாலம் தான் உலகத்துடைய வாழ்க்கை மறுமைக்கு முன்னால். சிந்திப்போம் தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் ஒவ்வொருத்தரும் கவனம் கொள்வோம். உலக வாழ்க்கை நமது நோக்கம் அல்ல. அதிலே எவ்வளவு முன்னேறலுமோ அவ்வளவு முன்னேறுங்கள். எவ்வளவு நீங்கள் சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிங்கள். எவ்வளவு சொத்து சேர்க்க முடியுமோ சேருங்கள். தடை என்று சொல்லவில்லை, கூடாது என்று சொல்லவில்லை. ஹராம் ஹலாலை பேணிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பேணிக் கொள்ளுங்கள். தீனுல் இஸ்லாம் அனுமதித்ததா அதை செய்யுங்கள். தீனுல் இஸ்லாம் தடுத்திருக்கிறதா அதை தவிர்த்து கொள்ளுங்கள். தீனுல் இஸ்லாம் எதை முன்மாதிரியாக சொல்லி இருக்கிறதோ அந்த அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். ஏன் இந்த குறுகிய கால வாழ்க்கைக்குள்ளே, இந்த சொற்ப கால வாழ்க்கைக்குள்ளே நாம் இதிலே அனைத்தையும் தேட, இதிலே அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்க முற்பட்டால் அங்கே நாம் பெரும் இழப்புக்குள்ளாகி விடுவோம், பெரும் நஷ்டத்திற்குள்ளாகி விடுவோம். என்ன நஷ்டம்? ஏழு இடது கரத்தில் கிடைக்கிறது, இவனை நரகவாதி என்று முடிவு செய்யப்படுகிறது. இவன் தனது கரங்களை சப்பி துப்புகிறான், கவலைப்படுகிறான், இரத்த கண்ணீர் வடிக்கிறான், கப்பல் ஓட்டும் அளவுக்கு கண்ணீர் வடிக்கிறான். இவன் போய் சேரப்போவது நரகமாக இருக்கும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இவனுக்கு பொறுப்புதாரியாக மாலிக் அலைஹிஸ்ஸலாம் சாட்டப்படுவார்கள். அந்த மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காது கேட்க மாட்டார். 1000 வருஷங்கள் மாளிகே எனக்கு பசியாக இருக்கிறது, எனக்கு தாகமாக இருக்கிறது, ஏதாவது சாப்பிட குடிக்க கொடுங்களே என்று கத்துவான், கதறுவான். 1000 வருஷத்துக்கு பிறகுதான் இந்த சத்தம் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எட்டி வைக்கப்படும். என்ன கொடுப்பார்கள்? குர்ஆன் சொல்கிறது, வஸுகூ மிம்மாஇன் ஹமீம், சுட்டரிக்கக்கூடிய தண்ணீர் தான் தாகம் தீர்ப்பதற்கு கொடுக்கப்படும். தஃப்ஸீருடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள், எவ்வளவு சூடாக இருக்கும் என்றால் குடிப்பதற்கு எடுக்கும் போதே அந்த சூட்டின் காரணமாக, உஷ்ணத்தின் காரணமாக முகத்தில் இருக்கும் சதைகள் எல்லாம் அப்படியே வடிந்துவிடும். அதையும் தாண்டி குடிப்பான். குர்ஆன் சொல்கிறது, ஈரல் இரப்பை உள்ளத்தை எல்லாம் துளைத்துக் கொண்டு போகும். நரகவாதிகள் நரகத்தில் நெருப்பில் போடப்பட்டு காயங்கள் உண்டாகி அந்த காயங்கள் பழையதாக ஆகி அதிலே சேல் வடியும். அந்த சேலும் நரகவாதிகள் கழிக்கின்ற சலமும் தான் அவனுக்கு பானமாக குடிக்கப்படும். அவன் குடிப்பதற்குரிய பானமாக நரகவாதிகளுடைய சலமும் சேலும் தான் புகட்டப்படும். உணவாக முட்கள் கொடுக்கப்படும், முட்கள் கொடுக்கப்படும். அன்பார்ந்த மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, இதை விவரித்து கூட நான் விரும்பவில்லை. நீங்கள் இதை தாங்குவீர்களோ தெரியாதே, அதனால் சுருக்கமாக்கிக் கொள்கிறேன். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இரண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். அந்த வெற்றி எப்படிப்பட்ட வெற்றியாக இருக்கிறது, இந்த தோல்வி எவ்வளவு பெரும் தோல்வியாக இருக்கிறது, அது எவ்வளவு சந்தோஷம், இது எவ்வளவு பெரும் கவலை. இந்த கவலைக்குரியவர்களாக நம்மை ஆக்கிக் கொள்வதா, அல்லது இந்த சந்தோஷத்துக்குரியவர்களாக, இந்த வெற்றிக்குரியவர்களாக, இந்த ஆனந்தத்துக்குரியவர்களாக, இந்த கண்ணியம் கௌரவத்துக்குரியவர்களாக நம்மை ஆக்கிக் கொள்வதா என்ற கேள்விக்குரிய பதில் இந்த உலக வாழ்க்கைதான். இந்த உலக வாழ்க்கை தான் இதற்கு பதிலாக இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையை எப்படி அமைக்க வேண்டும்? ஆரம்பமாக பயானை சொன்னோம், ஒரே ஒரு விடயம்தான், முன்னிறுத்திக் கொள்ளுங்கள், கண்ணுக்கு முன்னால் வைத்துக் கொள்ளுங்கள், எல்லா வேளையிலும் தன்னுடைய சிந்தனையை ஆழ்த்திக் கொள்ளுங்கள். நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்படுவேன், அந்த மறுமையில் என்னை படைத்த ரப்புக்கு முன்னால் நான் நிற்பாட்டப்படுவேன். நான் பார்க்கின்ற பார்வை, நான் கேட்கின்ற கேள்வி, என்னுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் நான் கேள்வி கேட்கப்பட்டு பதில் சொல்ல வேண்டும். இதை சுருக்கமாகத்தான் சொல்கிறோம், இதை விவரித்து பேசவில்லை. நாம் எல்லாம் நல்ல புத்தி உள்ளவர்களாக இருக்கிறோம் மேலான அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே. அதனால் தான் அருமை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் கைஸ் மன் தான நஃப்ஸஹு வஅமின லிமா பஅதல் மௌத். இந்த உலக வாழ்க்கையிலே யார் உண்மையான புத்திசாலி தெரியுமா? யார் தன்னுடைய நஃப்ஸை அடக்கி வாழ்ந்தவன், மறுமைக்காக தயாரிப்பு செய்தவன், இவன் தான் உண்மையான புத்திசாலி என்று அருமை ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள். எனவே அன்பார்ந்த மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, புனிதமான மாதத்தை அடைந்திருக்கிறோம், புனிதமான ரமலானை அடைந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பல லட்சக்கணக்கானவர்களுக்கு நரக விடுதலை, பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக முடிவு செய்யப்படுகிறது. கடைசி நாளிலே அந்த முழு நாட்களிலும் எத்தனை லட்சம் கோடியோ அத்தனை பேர்களுக்கு விடுதலை ஒரு இரவே. அந்த இரவு அதில் சொல்லுகின்ற ஒரு சுபஹானல்லாஹ்வுக்கு 83 லட்சம் வருடம் தூங்காமல், சாப்பிடாமல், குடிக்காமல், ஒரே இருக்கையில் இருந்து கொண்டு நீங்கள் சுபஹானல்லாஹ் சொன்னால் எவ்வளவு கூலியோ அதை விட சிறந்த கூலி அந்த ஒரு சுபஹானல்லாஹ்வுக்கு. அப்படியார் ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். ரஹ்மத் மஃபிரத் எத்துக்கும் மினன்னார், ரஹ்மத் பாவ மன்னிப்பு, நரக விடுதலை, இந்த மூன்றையும் அடக்கி இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதமாக இருக்கிறது. எனவே சற்று சிந்தனைக்கு எடுப்போம். அன்பார்ந்த மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே உடுப்பு இல்லாமல், செருப்பு இல்லாமல், தலைக்கு மேலே சூரியன் தன்னுடைய வேர்வைக்குள்ளே மூழ்கி நரகத்திற்காவது அனுப்பி கேள்வி கணக்கை ஆரம்பி என்று சொல்ல வேண்டிய இந்த நிலைக்குள் நம்மை ஆக்கிக் கொள்ளாமல், நம்மை மாற்றிக்கொள்ளாமல், இந்த உலக வாழ்க்கையிலே சரியாக அல்லாஹ் ரசூல் சொன்ன பிரகாரம் பாவத்தை முற்றுமுழுதாக தவிர வேண்டும். நன்மையை தன்னுடைய சக்திக்குட்பட்ட வரையில் செய்யலாம். நன்மை பாவத்துடைய விடயத்தில் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நன்மையை உங்களால் இயன்ற அளவு செய்து கொள்ளுங்கள், ஆனால் பாவத்தை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுங்கள். எனவேதான் அன்பார்ந்த மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, நம்முடைய பார்வையிலே, நம்முடைய கேள்வியிலே, நம்முடைய ஆடையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய கணவனுடைய ஹக்குகளுடைய விடயத்திலே, அடுத்த வீட்டானுடைய விடயத்திலே, நம்முடைய உறவுகளை பேணும் விடயத்திலே, அடுத்த முஸ்லிம்களுடைய ஹக்கை பேணும் விடயத்திலே, நம்முடைய செல்வத்தை சேர்க்கும் விடயத்திலே, நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் அல்லாஹை பயந்து, அல்லாஹ் சொன்னதை நமது வாழ்க்கையாக, அல்லாஹ் விளக்கியதை நமது வாழ்க்கை இல்லாததாக நம்முடைய உலக வாழ்க்கையை அமைத்து, சற்று தியாகம் செய்து, சற்று அர்ப்பணிப்பு செய்து, நாம் ஏற்பாடு செய்வோமாக இருந்தால், தயாரிப்பு செய்வோமாக இருந்தால், இந்த உயர்ந்த சொர்க்கத்திற்குரியவர்களாக நம்மை ஆக்கிக் கொள்ளலாம். இந்த கேவலமான, இழிவான, பெரும் நஷ்டத்திற்குரிய இந்த நரகை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். அதற்குரிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அல்லாஹ் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான், நம்மிடத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறான். யார் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கிறீர்கள், பாவ மன்னிப்பு கேளுங்கள், நான் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறேன். நீங்கள் கடல் நுரையளவு, மண் துணிக்கை அளவு, நீங்கள் வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அளவு பாவத்தோடு நீங்கள் வந்து மன்னிப்பு கோரினாலும், அந்த அளவுக்கு நான் மன்னிப்போடு உங்களை சந்திக்க தயாராக இருக்கிறேன். இணை வைப்பதை மட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தனது ஹதீஸை குதுசியினூடாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். எனவே அன்பார்ந்த மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த சொர்க்கத்திற்கு தயாரிப்பு செய்வதில் நாம் மும்முரமாக ஈடுபடுவோம், முந்தி அடித்துக் கொள்வோம், அதிலே போட்டி போடுவோம். அந்த சொர்க்கத்திற்குரியவர்களாக வல்லநாயகன் அல்லாஹ் என்னுடைய உங்களுடைய நம்முடைய பரம்பரையுடைய பூரா முஸ்லிம் சமுதாயத்துடைய இறுதி முடிவை ஆக்கி அருள்வானாக. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال حمدا يوافي نعمه ويكافئ المزيد اللهم صل على سيدنا محمد وآله وصحبه وسلم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين يا أرحم الراحمين ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين يا الله إركم لرب الرحمن نعمل الله نري أهمي كلاه ركرم يا الله نري أليان كلاه ركرم يا الله مندر كلاه ركرم يا الله مرضي على الكلاه تورشي قول كلاه ركرم يا الله إلا ربطي مرند ونردت الكيين دكرم يا الله نعمل شيء பாவங்களை மன்னித்து விடையல்லா, நாங்கள் செய்த குற்றங்களை தவறுகளை மன்னித்து விடையல்லா, அவற்றிலிருந்து உண்மையான தௌபா செய்து மீண்டும் கூட்டத்தில் எங்களை சேர்த்துவிடு யாருந்தா, உண்மையான தௌபாவை நசீபாக்கி யாருந்தா, யாருந்தா எங்களை பாவங்கள் எல்லாம் மன்னித்து எங்களை சுத்தப்படுத்தி யாருந்தா, யாருந்தா எங்களை தூய்மையாக்கிறி யாருந்தா, அந்த மேலான சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக ஆக்கிறி யாருந்தா, இழிவான கேவலமான நஷ்டமான அந்த நரகத்திற்குரியவர்களாக எங்களில் யாரையும் ஆக்கிவிடாதே யாருந்தா, யாருந்தா எங்களுடைய வாழ்க்கையிலே தீனை நீ பிரதிபலிக்க செய்யாருந்தா, முழுமையான தீன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை உன்புறத்திலிருந்து தந்திரி யாருந்தா, யாருமே ரஹ்மான் எங்களை நோய்களை சுகமாக்கி ஆல்லா, எங்களை கவலைகளை போக்கி ஆல்லா, எங்களை கஷ்டங்களை நீக்கி ஆல்லா, எங்களுக்கு சந்தோஷமான உலக வாழ்க்கையை தருவாயாக ஆல்லா, அதை விட சந்தோஷமானதாக மறுமையுடைய வாழ்க்கையை ஆக்கிறே ஆல்லா, ஈமானிலே உறுதியை உண்டாக்கி ஆல்லா, ஈமானிலே நாங்கள் பிரகாசமானவர்களாக ஆக்கிறே ஆல்லா, ஈமானிலே எங்களை நல்ல வலுவானவர்களாக ஆக்கிறே ஆல்லா, இபாதத்துகளை ரூஹானியத்தான இபாதத்துகளாக ஆக்கி தந்திரே ஆல்லா, நல்ல பிரகாசமான உன்னால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இபாதத்துகள் செய்ய தோப்பிக் செய்யலாம், நீ விரும்பக்கூடிய விடயங்களை அதிகமாக செய்ய தோப்பிக் செய்யலாம், நீ வெறுக்கக்கூடிய கோபப்படக்கூடிய விடயங்களை முற்று முழுதாக தவிர்த்து கொள்ள தோப்பிக் செய்யலாம், யாரெல்லாம் மார்க்க அறிவித்தாயா அல்லா, எது சரி எது பிழை என்று விளங்கிக் கொள்ளக்கூடிய அறிவை தந்திரியா அல்லா, சரியை செய்யவும் பிழையை தவிர்த்து கொள்ளவும் தோப்பிக் செய்யா அல்லா, சரியை சரியானதாக விளங்கி செயல்பட தோப்பிக் செய்யா அல்லா, பிழையை பிழை என்று விளங்கி தவிர்த்து கொள்ள தோப்பிக் செய்யா அல்லா, யாருலா உன்னுடைய சிந்தனையை தாயாரலா, உன்னுடைய பயத்தை தாயாரலா, உன் மீது ஆதரவை தந்திரியாரலா, உன் மீது அச்சத்தை தந்திரியாரலா, யாருலா உன்னுடைய மேலான சொர்க்கத்தின் மீது ஆதரவை தந்திரியாரலா, ஆசையை உள்ளத்தில் ஏற்படுத்தியாரலா, நரகை விட்டும் பயத்தை உள்ளத்தில் உண்டாக்கிறியாரலா, யாருலா எல்லா நேரமும் நீ எங்களை பார்த்து கொண்டிருக்கிறாய் என்ற உணர்வோடு வாழ தோப்பிக் செய்யாருலா, யாருலா இறக்கமுள்ள நாயனே எங்களுடைய குணங்களை நல்லதாக ஆக்கிறியாருலா, மற்றவர்களை மதிக்க தோப்பிக் செய்யாருலா, மற்றவர்களை கண்ணியப்படுத்த தோப்பிக் செய்யாருலா, யாருலா மற்றவர்களுடைய ஹக்குகளை பேண தோப்பிக் செய்யாருலா, யாருலா உள்ள தூய்மையை தந்திரியாருலா, யாருலா எதை செய்தாலும் எதை தவிர்ந்து கொண்டாலும் அதை உனக்காகவே செய்ய உனக்காகவே தவிர்ந்து கொண்ட நீ தோப்பிக் செய்யாருலா, இஹ்லாசுடைய மக்களாக ஆக்கிறியாருலா, யாருலாவுடைய தீன முயற்சிகள் செய்ய தோப்பிக் செய்வாயா, தீன்படி வாழ தோப்பிக் செய்வாயா, தீனை அனுபவமாக தேடி பின்பற்ற நீ தோப்பிக் செய்வாயா, யாருலா எங்களுடைய உலகத்துடைய வாழ்க்கையிலே மிக மிக சந்தோஷமான வாழ்க்கையாக எங்கள் வாழ்க்கையை ஆக்கி அதை விட சந்தோஷமாக மறுமையை ஆக்கி வைப்பாயா, இந்த ரமலானுடைய ரஹ்மத்தை மஃபிரத்தை நரக விடுதலை பெற்ற கூட்டத்திலே சேர்த்தருள்வாயாக, லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய பாக்கியத்தை எமக்கெல்லாம் தந்துடுவாயா, துஆக்களை முயற்சிகளை கபூல் செய்வாயா, யாரா அந்த ஏற்பாடு செய்யக்கூடியவர்களுக்கு நீ இதாயத்தை கொடுப்பாயா, அவர்களுக்கு இஹ்லாஸை கொடுப்பாயா, யாரா அவர்களுக்கு பூர்ணமான கூலியை கொடுப்பாயா, இன்னும் அவர்களை தீனுக்காக நீ பயன்படுத்துவாயா, யாரா அவர்கள் மூலமாக இந்த பிரதேசத்திலே முழு உலகத்திலே நல்ல எழுச்சிகள் உண்டாக நீ தோப்பிக் செய்வாயா, இந்த மதரசாவை நீ கபூல் செய்வாயா, இந்த மதரசாவை நூற்றுக்கு நூறு தக்வாவுடைய மதரசாவாக நீ ஆக்கி தருவாயா, யாரா அதனை நடத்துவருடைய வாழ்க்கையில் நீ மறக்க செய்வாயா, அந்த உஸ்தாதாருடைய வாழ்க்கையில் மறக்க செய்வாயா, அவர்களுக்கு நீ இதாயத்தை கொடுப்பாயா, அவர்களுடைய இறுதி முடிவுகளை நல்லதாக அவர்களை